بسم الله الرحمن الرحيم.
الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا
من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وقال الله تعالى يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنكن يا إسلام يا صبور الصبور الجميل اللهم يتوب المليا مدينة والكيين دام تغطي أغباط مليرو அதில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறெல்லாம் மதீனாவிற்கு நுழைந்தார்கள், மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எவ்வாறு இருந்தது, அதே சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகும் இறை மறுப்பாளர்களான அந்த மக்கத்து காஃபிர்களினுடைய தாக்குதல்களினுடைய வீரியத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பதில்களத்தில் எவ்வாறெல்லாம் முறியடித்தார் என்பதை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினம் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக அதிக படிப்பினைகளை தரக்கூடிய அதிகமாக இன்றைய காலத்தில் வாழக்கூடிய எனக்கெல்லாம் அதிகமான படிப்பினைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரலாற்று யுத்தம்தான் ஒஹதி யுத்தம் என்று பதிவு செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே பத்ரினுடைய யுத்தத்தில் வெற்றி பெற்றவுடன் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளாத சில அறிவாளிகள் எல்லாம் இருந்தார்கள். அபு சுஃபியான் என்ற ஒரு அறிவாளி, ஹாலிது பின் வலீத் என்று சொல்லக்கூடிய திறமை மிக்கவர்கள், அம்ரு பின் ஆஸ் போன்ற திறமை மிக்க எத்தனையோ சில நல்ல அறிவாளிகள் எல்லாம் இந்த பத்ரினுடைய யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ளவில்லை என்று சொல்வதை விட கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நாம் எல்லாம் நேற்று எதிரம் பார்த்தோம், பத்ர யுத்தம் என்பது ஒரு யுத்தமாக ஆரம்பிக்கவில்லை. அபு சுஃபியானுடைய அந்த வியாபாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தடுப்பதற்காக வேண்டிதான் தன்னுடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு பத்ரினுடைய களத்திற்கு சென்றார்கள். அபு சுஃபியான் தப்பித்திருக்கிறார், நிர்பந்தத்தின் அடிப்படையில் போர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதினால் அல்லாஹ்வுடைய தூதர் பத்ரினுடைய யுத்தத்தில் கையாண்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இப்படி தப்பித்து சென்ற அந்த அபு சுஃபியான் அந்த அபு சுஃபியானினுடைய மாமனார், அந்த அபு சுஃபியானினுடைய நெருங்கிய உறவினர்கள், அந்த அபு சுஃபியானினுடைய மிக நெருக்கத்திற்குரிய நண்பர்கள் எல்லாம் இந்த பத்ரினுடைய யுத்தத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். பத்ரினுடைய யுத்தத்தில் கொலை செய்யப்பட்ட எல்லா காஃபிர்களுமே நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால் அந்த மக்களின் நெருக்கத்திற்குரிய அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நெருக்கமான உறவினர்கள் தான். இப்படி தப்பித்து சென்ற இப்பொழுது கொலை செய்யப்படுகிறார் அபு சுஃபியானுடைய குடும்பம். இந்த செய்திகள் எல்லாம் மக்காவிற்கு சென்றிருக்கக்கூடிய அபு சுஃபியானுக்கு தெரிகிறது, பத்ரினுடைய யுத்தத்தில் நம்முடைய தலைவர்கள் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் கேவலப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்ற
அந்த அபூசுஃபியான், அபூஜஹிலினுடைய உண்மையான பெயர் அபூ ஹிகாம், அறிவினுடைய தந்தை. ஆனால் உண்மையில் அவன் முட்டாளாக இருந்ததால் அல்லாஹ் அவனுடைய தூதர் அபூ ஜஹிலுன், முட்டாளினுடைய தந்தை என்பதாக பெயர் வைத்தார்கள். அவன் எதற்கு எதையும் யோசிக்காமல், எதையும் திட்டமிடாமல் செய்யக்கூடிய குணம் அபூ ஜஹிலிடத்தில் இருந்தது. ஆனால் இந்த அபூ சுஃபியானமோ மிக நேர்த்தியானவர், மிக சிந்தனையானவர், எதையும் காலம் தாழ்த்தி சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது தாக்குதல் நடத்தக்கூடிய அளவிற்கு மிக திறமையானவர். இப்பொழுது அபூ சுஃபியான் யோசிக்கிறார், நாம் இழந்திருக்கிறோம் பத்ரினுடைய மைதானத்தில். என்னுடைய சரித்திரத்திலேயே மக்களினுடைய குறைஷிகளுக்கு மிகப்பெரிய ஒரு கேவலம் கிடைத்து இருக்கிறது. ஆதலால் அவர் எந்த ஒரு வியாபாரத்தை அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து பாதுகாத்து மக்களுக்கு கொண்டு வந்தாரோ, இப்பொழுது அந்த மக்களினுடைய வீதியில் சத்தம் இடிக்கிறார், பத்ரினுடைய யுத்தத்தில் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் நாம் இழந்திருக்கின்றோம், பத்ரினுடைய யுத்தத்தில் மக்கா குறைஷிகளினுடைய தலைவர்களை எல்லாம் நாம் இழந்திருக்கின்றோம், அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமையானால் நாம் காப்பாற்றி கொண்டு வந்த இந்த பொருளாதாரத்தை இனி ஒரு யுத்தத்திற்கு நாம் செலவு செய்ய வேண்டும். ஆதலால் இந்த பொருளாதாரத்தை யாரும் எடுக்க வேண்டாம். கிட்டத்தட்ட 50,000 60,000 தங்க காசுகள், 1,000 அதிகமான குதிரைகள், ஒட்டகங்கள், இவை அனைத்தும் ஒரு தூரமான சிந்தனையில் அபூ சுஃபியான் உருவாக்குகிறார். இவைகளை கொண்டு ஒரு திறமையான போர் ஆயுதங்களை எல்லாம் அபூ சுஃபியான் தயாரிக்கிறார். கிட்டத்தட்ட அவர் எடுத்துக்கொண்ட கால அவகாசம் 1 வருடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். 1 வருடத்தில் தேர்ச்சியான 3,000 இளைஞர்களை தலைமையில் எண்ணிலடங்காத பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு, எண்ணிலடங்காத திறமைகள் கூட்டப்பட்டு, உள்ளங்களில் எல்லாம் கோபங்களையும் வெறிகளையும் எம்முடைய தலைமுறை, எம்முடைய மக்காவினுடைய தலைவர்கள், எம்முடைய குறைசி கோத்திரத்திற்கும் மக்காவினுடைய சரித்திரத்தில் ஏற்படாத ஒரு கரை ஏற்பட்டு விட்டது. இந்த கரையை நாம் கருதாவிட்டால் உலக அரசியலில் நாம் எல்லாம் கேவலப்படுத்தப்பட்டு விடுவோம் என்று உணர்ச்சியான ஒரு இளைஞர்களை, திறமையான ஒரு இளைஞர்களை ஹாலித் பின் வலீதினுடைய தலைமையில் ஒரு கூட்டம், அபூ இப்னு ஆசினுடைய தலைமையில் ஒரு கூட்டம், இக்ரிமா இப்னு அபீ ஜஹ்லினுடைய தலைமையில் ஒரு கூட்டம், இப்படி ஒரு வருட காலம் ஒரு திறமையான ஒரு யுத்தத்திற்காக வேண்டி ஒரு கூட்டத்தை தயார்படுத்துகிறார். ஒருபுறம் பொருளாதாரம் தயாரிக்கப்படுகிறது, ஒருபுறம் அந்த பொருளாதாரங்களை சேமித்து ஆயுதம் தயாரிக்கப்படுகிறது, மறுபுறம் 3,000 இளைஞர்களை மாத்திரம் கொண்டு திறமையான இளைஞர்கள், எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய இளைஞர்கள், அபூஜைகளை போன்று முட்டாளாக அவசரத்தில் யோசிக்கக்கூடிய இளைஞர்கள் அல்ல. எந்த இடத்தில் அடித்தால் எப்படி அடிவிடும் என்பதை எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இளைஞர்களை எல்லாம் இந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் 3,000 இளைஞர்கள் உருவாகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு தெரிகிறது என்னுடைய படைவீர்கள் கண்ணியத்தோடு இருக்கிறது, எங்களுடைய படைவீர்கள் சிறப்பாக இருக்கிறது என்று அபூ சுஃபியான் தெரிய ஆரம்பித்தவுடன் ஹிஜ்ரி 3rd year சவ்வாலினுடைய மாதம், இப்பொழுது அபூ சுஃபியான் 3,000 படை வீரர்களோடு, கிட்டத்தட்ட 3,000 ஒட்டகங்களோடு, 1,000 குதிரைகளோடு, 800 அதிகமான கவசங்களோடு, தேர்ச்சியாக வெட்டக்கூடிய கூர்மையான வாளோடு, இப்பொழுது 3,000 இளைஞர்களுடைய அபூ சுஃபியான் அல்லாஹ்வுடைய சூழ்நிலை எதிர்ப்பதற்காக வேண்டி இப்பொழுது மக்காவை விட்டு கிளம்புகிறார். இப்படி கிளம்பும் பொழுது அபூ சுஃபியான் மக்காவிற்கு வெளியே வரும்பொழுது ஒரு 15 பெண்களையும் அபூ சுஃபியான் அழைத்து வருகிறார். அப்பொழுது கேட்கிறார்கள் ஹாலித் பின் வலீத், நாம் ஏன் பெண்களை அழைத்து வருகிறோம், நாம் ஏன் இந்த காலத்தில் அரபுகளினுடைய குலத்திற்கு மாற்றமான குலம் இல்லையா? அப்பொழுது அபூ சுஃபியான் சொன்னார், சென்ற யுத்தத்தில் நாம் தப்பித்து விட்டோம், சென்ற யுத்தத்தில் நம்முடைய வீரர்கள் எல்லாம் புறமுழு காட்டி ஓடிவிட்டார்கள், இந்த யுத்தத்தில் நாம் ஓடும் பொழுதெல்லாம் எம்முடைய பெண்களினுடைய முகங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு வீரம் வர வேண்டும், எம்மிடத்திலே ஒரு வீரத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி அபூ சுஃபியானுடைய மனைவியினுடைய தலைமையில் ஒரு 15 பெண்கள் கொட்டிகளை அடித்தவர்களாக, சரணைகளை கட்டியவர்களாக, மிக கொச்சையான வார்த்தைகளை கொண்டு உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய 15 பெண் கூட்டத்தையும் அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தாவினுடைய தலைமையில் இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்ப்பதற்காக வேண்டி அவர்கள் வந்த நோக்கம் ஏதோ ஒரு உகர் என்ற ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மைதானத்தில் நின்று கொண்டு போராட வேண்டும் என்பது அல்ல, நேரடியாக நான் மதீனாவிற்குள் நுழைய வேண்டும், மதீனாவிற்குள் நுழைந்து நேரடியாக போராட ஆனால் அல்லாஹ் அவருடைய தூதர் அவருக்கு மதீனாவிற்கு நீங்கள் வர வேண்டாம், மக்காவிற்குள்ளேயே அமர்ந்து கொள்ளுங்கள், அந்த மக்கா வாசிகளினுடைய செயல்களை எல்லாம் அவ்வப்போது நீங்கள் எனக்கு தகவல் கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களினுடைய கூட்டத்திலேயே ஒரு ஒற்றரை வைக்கின்றார். இந்த செய்தியை உடனே அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடிதம் எழுதுகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, 3000 இளம் பட்டாளர்களோடு, ஆயிரக்கணக்கான குதிரைகளோடு, எண்ணிலடங்காத திறமைகளோடு பெண்களையும் சுற்றுவதற்காக வேண்டி, பெண்களையும் பாட்டு பிடிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய படையை அபூ சுஃபியான், ஹாலித் பின் வலீத், அம்ர் இப்னு ஆஸ் போன்ற மிக தேர்ச்சியான திறமை உள்ள வீரர்களினுடைய தலைமையில் உங்களை எதிர்ப்பதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த கடிதம் அனுப்பப்படும். 500 கிலோமீட்டர்கள் பயணிக்க வேண்டிய அந்த கடிதத்தை வெறும் 3 நாளில் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கரத்தில் வந்து சேர்க்கும். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன யோசிப்பார்களே, ஆனால் வரக்கூடிய எதிரிகள் வரட்டும், ஒரு காலம் அவர்கள் வெளியில் நின்று கொண்டு முற்றி வைடுவார்கள், அல்லது அதையும் தாண்டி அவர்கள் மதீனாவிற்கு வந்தால் என்னுடைய பெண்களை மேலே ஏற்றி வைத்துக் கொண்டேன், ஆண்கள் எல்லாம் இங்கே போராடுவோம், பெண்கள் எல்லாம் அவருடைய கல்லை எரிந்து நாம் அவருடைய இறக்கி விடலாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எண்ணுகிறார். இப்பொழுது சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனை நடத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்து என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது, நாம் என்ன செய்யலாம்? அப்பொழுது பதிலில் கலந்து கொள்ளாத சில சகாபாக்கள் எல்லாம், எப்பொழுது மீண்டும் ஒரு யுத்தம் எனக்கு கிடைக்காது, எப்போது மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காது என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த சகாபாக்கள் எல்லாம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்வார்கள், அனஸ் இப்னு நதுர் என்று சொல்லக்கூடிய ஒரு வயதான சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்வார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், பத்ரில் நீங்கள் யுத்தமாக அழைப்பு கொடுக்கவில்லை, நான் மாத்திரம் பத்ரில் கலந்து கொண்டால் என்னுடைய வீரத்தை அல்லாஹ் ஆச்சரியப்பட்டிருப்பார், நான் ஒரு நாளுக்காக வேண்டி காத்திருக்கிறேன், மீண்டும் ஒரு யுத்தத்திற்காக வேண்டி காத்திருக்கிறேன், அந்த யுத்தத்தை மாத்திரம் அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்னுடைய வீரத்தை அல்லாஹ் ஆச்சரியப்படுவான் ரசூலல்லாஹ் என்று அனுசுகுரு நபர் அவர்கள் அவ்வப்போது அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்வார்கள். அதே போன்று ஹைசமா அபூ ஹைசமா என்ற வாப்பா மகன் என்ற இரண்டு குழந்தை ஒரு மகனும் வாப்பாவும் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பத்ரினுடைய யுத்தத்திற்கு அழைப்பு கொடுக்கும் பொழுது இப்பொழுது மகன் சொல்கிறார் வாப்பாவிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் பத்ருக்கு அந்த அபூ சுஃபியானுடைய வியாபார படையை தடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் என்னை அழைக்கிறார்கள், நான் ஷஹாதத்தை விரும்பி அந்த படையில் செல்ல நான் விரும்புகிறேன் என்று தன்னுடைய வாப்பாவிடத்தில் சொல்லும் பொழுது அபூ ஹைசமா சொல்வார், மகனே மகனே, இன்றைய தினத்தை நீ எனக்காக என்னை விட்டு கொடுத்துவிடு, அல்லாஹ் உன்னுடைய தூதர் தன் வாழ்நாளிலேயே முதல் முறையாக எதிரியை சந்திக்க செல்கிறார்கள், எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதாக வாப்பா மகனோடி சண்டையிடுவார், மகன் வாப்பாவோடி சண்டையிடுவார். ஒரு கட்டத்தில் இந்த இருவரும் முடிவெடுப்பார்கள், நாம் இருவரும் குழுக்களுக்கு சீட்டு போடலாம், உங்களினுடைய பெயரை எழுதுங்கள், என்னுடைய பெயரை எழுதுங்கள், யாருடைய பெயர் வருமோ அவர்கள் அந்த பதிலினுடைய யுத்தத்தில் கலந்து கொள்ளலாம், குழுக்கள் சீட்டு எழுதப்படும். அப்பொழுது வாப்பா கைகளை பிடிப்பார், மகனே மகனே, குழுக்களினுடைய பெயர் யாருடைய பெயர் வந்தாலும் பரவாயில்லை, உன்னை பெற்றதற்காக வேண்டி, உன்னை வளர்த்ததற்காக வேண்டி நான் கேட்கிறேன், நபியினுடைய முதல் யுத்தம் என்னுடைய மகனே, அந்த யுத்தத்தில் நான் ஷஹாதத்தை விரும்புகிறேன், நீ ஒரு இளைஞன் இல்லையா, நீ திருமணம் முடிக்க வேண்டாமா, நீ இன்னும் வாழ வேண்டிய வாழ்க்கை இருக்கிறது, எனக்கு நீ வாய்ப்பு தரலானே, மகன் பேசுவார், ஆச்சுதும் ஆச்சுதும், எந்த விஷயமாக இருந்தாலும் நீளமாக இருக்க வேண்டும், குழுக்கள் போடுவோம், யாருடைய பெயர் வருமோ அவர்கள் பதிலில் கலந்து கொள்ளலாம். அப்பொழுது குழுக்கள் போடப்படும், ஹைசமா என்று மகனினுடைய பெயர் வரும். அப்பொழுது அபூ ஹைசமா அழுவார், அல்லாஹ்வுடைய தூதரோடு முதல் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியவில்லையே, என்னுடைய மகனே இன்றைய தினம் எனக்கு விட்டு தந்து விடு என்றார் என்பதாக மகன் தன்னுடைய வாப்பா தன் மகனினுடைய கரத்தை பிடித்து கேட்பார். அப்பொழுது மகன் சொல்வார், நம் கால அபயரன் சென்னா, என்னுடைய தந்தையே, நம் கால அபயரன் சென்னா, இது சொர்க்கம் வாப்பா, பதில் கலந்து கொண்டால் சொர்க்கம் வாப்பா, உங்களை நான் விட்டுக் கொடுத்திருந்தேன், நான் உங்களை விட்டு தர மாட்டேன் என்பதாக மகன் பத்ரிலே ஷஹீத் ஆகுவார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்கும் பொழுதெல்லாம் வாப்பா அபு ஹைஸம் அறிவார், யார் சுல்லல்லா என்னுடைய இடத்தில் என்னுடைய மகன் என்று ஷஹீத் ஆகிவிட்டார், நான் தான் அந்த சகாதத்தை அடைய வேண்டும், எனக்கு அல்லாஹ் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார், என் மகன் இந்த சகாதத்தை அடைந்தானோ அதே சகாதத்தை நான் அடைவேன் என்பதாக ஒவ்வொரு சகாபாக்களும் பதிலில் கலந்து கொள்ளாத சகாபாக்கள் எல்லாம் மீண்டும் குஃபார்களினுடைய கரத்தினால் எங்கள் தலை வெட்டப்பட்டு சொர்க்கத்தை ருசிக்க வேண்டும் என்பதாக ஆவலில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஆலோசனை கேட்கிறார்கள், என்ன செய்யலாம்? அப்பொழுது எல்லா சகாபாக்களின் பெரும்பான்மையான சகாபாக்கள் சொன்னார்கள், யார் சூழலா போராடுவோம், அவர்களை உள்ள இடங்களுக்குள்ளே இடங்க வேண்டாம், அவர்களை நாம் முற்றுகையிட வேண்டாம், நேரடியாக அவர்கள் வருவதற்கு முன்னால் அவர்களை மறித்து நாம் அவர்களோடு நேரடியாக போராடுவோம்.
அனுப்பி வைக்கிறார்கள், அதில் சமூக என்ற ஒரு சிறுவர்
மகனையும் சேர்க்கிறார்கள். ரபியா இப்னு கதீர் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவனை அல்லாஹ்வுடைய தூதர் நீ அடுத்த யுத்தத்தில் வரலாம் என்று திருப்பி அனுப்பும் பொழுது இந்த ரபியா இப்னு கதீர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எந்த சொன்னூராவை நீங்கள் இந்த யுத்தத்தில் சேர்ப்பீர்களோ அவனோடு சேர்ந்துதான் நானும் விளையாடி இருக்கின்றேன். அவனோடு சேர்ந்துதான் என்னுடைய வயதும் அவனுடைய வயதும் மொத்த வயது தான் யா ரசூலல்லாஹ். வேண்டும் என்று சொன்னால் அந்த சொன்னூராவை வெளியேற சொல்லுங்கள், ரபியாவை நானும் வெளியேறுகிறேன், நாங்கள் இருவரும் சண்டை இருக்கிறோம், எங்கள் யார் இயர் என்பதை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொள்வீர்கள். ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு குழந்தையை இப்படி உருவாக்கி இருக்கிறார். அப்பொழுது அவருடைய தூதர் ரபியாவையும் சமூகாவையும் நீங்கள் இருவரும் குத்துச்சண்டைகள், உங்களில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை நான் உள்ளே அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது ரபியாயும் ஜுந்துவும் சமூகாயும் ஜுந்துவும் ரபியாயும் ஹதீஜும் சண்டையிடுகிறார்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சிறுவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார்களோ அந்த சிறுவனை விட ரபியாயும் ஹதீஜ் அந்த சிறுவனை மலர்த்தி விடுகிறார். இப்பொழுது மலர்த்திய உடன் சமூகாயும் ஜுந்து வாழ ஆரம்பித்து விடுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளையும் திருப்பி அனுப்பி விடுவார்களோ, நாங்கள் நண்பனிடத்தில் தோன்றி விட்டோமே என்று அவர் கதற ஆரம்பிப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியாயும் ஹதீஜ் இருக்கும் சமூகாயும் ஜுந்து இருக்கும் இந்த இரண்டு சிறுவர்களுக்கு மாத்திரம் நீங்கள் இருவரும் யுத்த குணத்திற்கு வரலாம், நீங்கள் இருவருமே திறமையானவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உலகினுடைய யுத்தத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். இப்படி அழைத்துச் செல்லும் பொழுது இந்த ஷேக்கா என்ற இடத்தை வரும்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரமாக ஆடுகிறது. அங்கேயே கூடாரத்தில் தங்குகிறார்கள். மறுநாள் பெற்றிருந்தவுடன் இந்த அப்துல்லா இப்னு உபை முனாஃபிக்கினுடைய தலைவன் தன்னுடைய திட்டத்தை இப்போது நிறைவேற்ற ஆரம்பிக்கின்றான். நபி தோழர்களோடு வந்து கொண்டிருந்த அந்த 300 நயவஞ்சர்களை தனியாக தன்னோடு அழைத்துக் கொண்டு, யார் சொல்லா நாங்கள் போராட வரமாட்டோம், இதை பார்த்தால் போராட்டத்தை போன்று தெரியவில்லை, ஏதோ தற்கொலையை போன்று தெரிகிறது, உண்மையில் போராட்டம் என்று சொன்னால் அவர்களும் நாமும் சமமாக இருக்க வேண்டும், ஆனால் அவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, ஆதலால் என்னுடைய கூட்டத்தை கூப்பிட்டு நான் வெளியே செல்கிறேன். உண்மையில் அவனுடைய நோக்கம் போராடுவது அல்ல, முஸ்லிம்களினுடைய உள்ளத்தை பலகீனப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அத்தியாயம் 3 வசனம் 122 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்வான் என்ற செய்தியை அந்த முனாஃபி அந்த முனாஃபி இது ஹம்ம தாலி ஃபதரனி மின்கும் அந்த ஷரா அந்த முனாஃபி தன்னுடைய கூட்டத்தை எல்லாம் 300 பேர்களை அழைத்தவுடன் இப்பொழுது சஹாபாக்களினுடைய உள்ளத்தில் ஒரு சிறிய தயக்கம் வருகிறது. இவனே நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டானே, எண்ணிக்கை குறைவாக ஆகிவிட்டது, நான் என்ன செய்ய போகிறோம், நம்மால் இந்த யுத்தத்தில் போராட முடியுமா என்று ஒரு சிறிய தயக்கம் ஆரம்பித்து விட்டது. இந்த தயக்கத்தை ஏற்படுத்துவதுதான் இந்த அப்துல்லா பின் உபையினுடைய திட்டமாக இருந்தது. இப்பொழுது அவன் பிரிந்து செல்லும் பொழுது அல்லாஹ் அவருடைய தூதர் அவரை அழைக்கிறார், அப்துல்லா அப்துல்லா நீ இப்படி துரோகம் செய்கிறாயே, ஏற்கனவே எங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது, எங்களோடு நீ இணைந்து கொள்ளலாமே. ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவனுக்கு பின்னால் சென்று அவன் கையை பிடித்து கூப்பிடுகிறார்கள், இது யுத்தம் அப்துல்லா, நீ ஏற்கனவே மதினாவில் வரவில்லை என்று சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை, இவ்வளவு தூரம் வந்ததற்கு பிறகு நீ பிரிந்து சென்றால் மற்ற சகோதரர்களுடைய உள்ளத்திலெல்லாம் ஒரு விதமான தயக்கம் ஒரு விதமான பயம் வந்துவிடும் அப்துல்லா என்று அவனுக்கு சொல்லும் பொழுது அந்த ஷைத்தான் தன்னுடைய கூட்டத்தை பிரித்துக் கொண்டு நான் உங்களோடு வரமாட்டேன் என்பதாக அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த போரில் இரண்டு பிரிவுகளாக நீங்கள் பிரிந்து விட்டீர்கள், நான் போராட வேண்டுமா, அப்துல்லாவோடு நான் திரும்பி செல்லலாமா என்று நீங்கள் யோசிக்கும் பொழுது
சில திட்டங்களை எல்லாம் வகுத்தார்கள்.
உஹல் என்பது பல குன்றுகளாக இருக்கக்கூடிய பல குன்றுகள் பிரதேசம். உஹல் என்பது ஒரு மலை, அந்த மலைகளை சுற்றி பல குன்றுகள் இருக்கும். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் எதிரிகள் வருவதற்கு முன்னாடியே இரவு நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு குன்றின் மீதும் புகாரை ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார். ஒவ்வொரு கூட்ட சஹாபாக்களை நிப்பாட்டுவார்கள். அதில் ஒரே ஒரு குன்றின் மீது மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரினுடைய தலைமையில் 50 திறமையாக அங்கறியக்கூடிய கூட்டத்தார்கள். அவர்களினுடைய வேலையும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குன்றை சுற்றி காமித்து சொல்வார்கள். அப்துல்லா பின் ஜுபேரினுடைய தலைமையில் 50 நபர்கள் இந்த குன்றின் மீது நிற்க வேண்டும். உங்களினுடைய வேலையெல்லாம் எதிரிகள் எங்களை தாக்குதல் நடத்தும் பொழுது அவர்களை முன்னோக்கி நீங்கள் அம்புகளை எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை இடுகிறார். குறிப்பாக யுத்தத்தினுடைய காலை நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 50 நபர்களினுடைய தலைமைக்கு மாத்திரம் ரசூலுல்லா சொல்வார்கள், என் தோழர்களே, என் தோழர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வார்கள், என் தோழர்களே, இந்த குன்றின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள், நாங்கள் வெற்றி பெறுவதை நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது நாங்கள் தோல்வி பெறுவதை நீங்கள் பார்த்தாலும் சரி, எதிரிகள் எல்லாம் ஓடி மக்காவிற்குள் நுழைந்து விட்டார்கள் என்று செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் சரி, எதிரிகளுடைய எல்லா பொருட்களையும் நாங்கள் கீழே கடந்து பிறக்கினாலும் சரி, அல்லது எதிரிகள் எல்லாம் எங்கள் கழுத்தை வெட்டி எங்கள் பிணங்களை கழுவிகள் திண்மலை நீங்கள் பார்த்தாலும் சரி, இந்த கும்பில் வந்து நீங்கள் இறக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் எதிரிகளை நாங்கள் வெட்டுகிறோம், எதிரிகள் ஓடுகிறார்கள், தோல்வி பெறுகிறார்கள் என்று செய்தி கிடைத்தால் இறங்க வேண்டாம், அல்லது எதிரிகள் எங்களை வெட்டுகிறார்கள், எங்களை பாதுகாக்க இறங்க வேண்டாம். எங்களுடைய பிணங்களை நாம் முகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பாடத்திலே பதிவு செய்வார்கள். எங்கள் பிணங்களை அந்த கழுகுகள் தின்பதை நீங்கள் பார்த்தாலும் என்னுடைய கட்டளை வரக்கூடியவரை அந்த இடத்திலிருந்து நீங்கள் இறங்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு கட்டளை இடுகிறார்கள். ஹிஜ்ரி 3rd சவ்வால் மாதம் 7th அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சனிக்கிழமை அந்த உஹதினுடைய மைதானத்தில் வந்து இப்பொழுது தன்னுடைய நபி தோழர்களோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் எதிரிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. எல்லா இடங்களையும் முஸ்லிம்கள் பிடித்து விடுகிறார்கள். எல்லா குன்றுகளிலும் இஸ்லாமிய ராணுவத்தை நிப்பாட்டுகிறார்கள். இந்த பக்கம் பார்த்தால் முஸ்லிம்கள் மாத்திரம் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எதிரிகளுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கும், பின்னாடி உஹத் மலை. அந்த உஹத் மலையை தாண்டிதான் இப்பொழுது நிற்க வேண்டும். முஸ்லிம்கள் ஒன்று வெட்டுவார்கள், அவர்கள் வெட்டி விட்டு ஓடினால் அவர்களால் தப்பிக்க முடியாது. அவர்களினுடைய தலை உஹத் மலையை விட்டோம், எப்படியும் தப்பிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிக நேர்த்தியான முறையில் திட்டங்களை தீட்டியவர்களாக நாம் தப்பிக்க முடியும். நம்மளை அவர்கள் வெட்டினால் ஒரு கால் தப்பிக்க வேண்டுமானால் தப்பித்து ஓடலாம், ஆனால் எதிரிகள் தப்பிக்க முடியாது. ஒன்றையும் கரத்தால் சாக வேண்டும் அல்லது அதுமலையில் முட்டி சாக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அழகான முறையில் தேர்ச்சியான முறையில் திட்டங்களை தீட்டினார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் தன் தோழர்களுக்கு வீர முழக்க மாற்றுகிறார்கள். என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய தினத்தில் நமக்கு உதவி செய்வார். பதிலினுடைய யுத்தத்தில் நமக்கு உதவி செய்த அதே ரஹ்மான் தான் இப்பொழுதும் இருக்கிறார். நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி போராடவில்லை, ஈமானுக்காக வேண்டி போராடுகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார். உங்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது, இந்த யுத்தத்தில் நீங்கள் புறமுகு காட்டி ஓடுவீர்களேயானால் மிகப்பெரிய பாவத்தை உங்கள் தலையில் சுமந்தவர்களாகத்தான் நீங்கள் வாழ வேண்டும் என்பதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் உரையாற்றுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வாளை உருவிகிறார்கள். இந்த வாளை என்னிடத்திலிருந்து வாங்குபவர் யார்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற எல்லா சஹாபாக்களும் போட்டி போட்டு போகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அபு துஜானா என்ற ஒரு நபித்தோழர், மிகப்பெரிய ஒரு வீரர், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த வாளை உங்களிடத்திலிருந்து நாங்கள் வாங்கினால் இந்த வாளினுடைய கடமை என்ன? அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், இந்த வாள் உடையக்கூடிய வரை நீ போராட வேண்டும், அல்லது இந்த வாளை கொண்டு எதிரிகளினுடைய முகத்தை கீறக்கூடிய வரை நீ போராட வேண்டும். அப்பொழுது அபு துஜானா சொல்வார், யா ரசூலல்லாஹ், நான் வாங்கிக் கொள்கிறேன். உமர் ரலியல்லாஹ் சொல்வார்கள், என் வாழ்க்கையில் சில நேரங்களில் சில விஷயங்களுக்கு போராமை பட்டிருக்கிறேன் என்று எதிரம் தெரியுமா? உஹதினுடைய மைதானத்தில் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹ் இந்த வாழினுடைய கடமையை நிறைவேற்றுபவர் யார் என்று சொல்லும் பொழுது எல்லா சஹாபாக்களோடு நானும் ஆர்வத்தோடு நின்றேன். ஆனால் அல்லாஹுடைய தூதர் இன்னிடத்தில் தராமல் அபு துஜானா இடத்திலே அல்லாஹுடைய தூதர் கொடுத்தார்கள். நான் யோசித்தேன், அப்படி என்ன இந்த அபு துஜானா சாதிக்கப் போகிறார் என்று நான் அவரை கூர்மையாக பார்த்துக் கொண்டிருந்தேன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார்கள், அந்த வாளை வாங்கியவுடன் இப்பொழுது அபு துஜானா ஒரு தலப்பாகை அணிவார்கள். சஹாபாக்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் அந்த தலப்பாகை அணிந்துவிட்டார் ஒன்று மரணம் வரக்கூடியவரை போராடுவார். இப்பொழுது தலப்பாகை அணிந்தவராக அந்த வாளை உருவியவராக இரண்டு பேரித்த மடத்தினுடைய மலைகளுக்கு நடுவில் இருந்து வந்த ஒரு தூதரிடத்திலிருந்து நான் இந்த வாளை வாங்கி இருக்கிறேன். இந்த வாளினுடைய கடமையை நான் தான் நிறைவேற்றுவேன் என்பதாக சத்தமிட்டவராக நெஞ்சை ஊற்றியவராக கொஞ்சம் பெருமையை வெளிப்படுத்தியவராக அவர் உஹத் மைதானத்தில் நடக்கிறார். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு இப்படி நடப்பது பிடிக்காதுதான், அல்லாஹ்வுக்கு பெருமை அளிப்பது பிடிக்காதுதான் என்றாலும் இந்த உஹதினுடைய மைதானத்தில் அல்லாஹ் பெருமை அளிப்பதை விரும்புகிறார். யுத்தகத்தில் தலப்பாகை அணிந்தவர்களாக நெஞ்சை நிமித்தியவர்களாக கோஷமிட்டவர்களாக இந்த மைதானத்தை சுத்தி கொண்டு நெஞ்சை நிமித்திக் கொண்டிருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த இடத்தை தவிர எந்த இடத்திலும் அல்லாஹ் விரும்ப மாட்டான். அபு துஜானா, உங்களுடைய வீர முழக்கத்தை முடங்குங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வம் ஊட்டுகிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், இந்த யுத்தத்தில் எம்முடைய கழுத்து வெட்டப்பட்டாலும் சரி, அவர்களுடைய கழுத்து வெட்டப்பட்டாலும் சரி, நாம் ஓடினாலும் அவர்கள் ஓடினாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற இந்த முழக்கத்தை தவிர வேற எந்த முழக்கமும் இந்த யுத்தகத்தில் நீங்கள் பேசக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்கிறார்கள். முஸ்லிம்களும் ஒன்றே, அல்லாஹ்வுடைய தூதரை போன்றே இவர் அழகாக இருப்பார். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தால் இவரை பார்க்க வேண்டாம், இவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டாம். அந்த அளவிற்கு நேர்த்தியான சஹாபி. இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களும் ஒன்றே இவருடைய கரத்தின் கொடியை கொடுத்தார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்வார்கள், முஸ்லிமே முஸ்லிமே, இது சாதாரண கொடி அல்ல, இதுதான் இந்த யுத்தத்தினுடைய கொடி. முஸ்லிமே, உன்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறேன், யூ மஸ்ட் பீ கூல், இந்த கொடியை வலுவாக பிடித்துக் கொள் முஸ்லிமே என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் முஸ்லிம்களுடைய உமேரினுடைய கரத்தில் கொடியை கொடுத்தவர்களாக இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தகளத்திற்குள் வருகிறார்கள். எதிரிகளினுடைய படை, அபு சுஃபியானினுடைய படை கிட்டத்தட்ட 3000 இளைஞர்களோடு நேர்த்தியான திட்டங்களோடு இவர்கள் வரும் பொழுது அந்த 15 பெண்களும் தொட்டடிக்குகிறார்கள், தங்கள் கால்களை பூமியில் அடிக்குகிறார்கள். எங்கள் கணவரே, எங்களின் தந்தையே, எங்களின் மகனே, எங்களின் சகோதரனே, இந்த யுத்தத்தில் முஹம்மதிற்கு நீங்கள் தோல்வியை கொடுத்தால் உங்களை நாங்கள் பட்டு கம்பளத்தில் நாங்கள் வரவேற்போம். அதற்கு மாற்றமாக பதிலின் தோலை கொடுத்ததை போன்று, பதிலின் தலையை கொடுத்ததை போன்று, பதிலின் உங்கள் உடலை கொடுத்ததை போன்று இந்த வாதியுடைய மைதானத்தில் நீங்கள் குடிப்பீர்களேயானால் உங்களிடத்தில் இருந்து நாங்கள் விவாகரத்து செய்துவிட்டு உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதாக நாங்கள் பிரிந்து சென்று விடுவோம் என்பதாக அந்த அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தாவினுடைய தலைமையில் மற்ற எல்லா பெண்களும் அவர்களுடைய படைகளுக்கு இப்பொழுது உணர்வுகளை எட்டி ஊற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யுத்தத்தினுடைய அந்த சமுதாய அடிப்படையில் அபு தல்ஹா இவனுக்கு சொல்லப்படும் கபீசுல் கதீபா முரட்டு கிடா என்று சொல்லப்படும் அந்த அளவிற்கு வீரமானவன் இவன் முதல் முறையாக வருகிறான். இவன் கருதிக்குகிறான் அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாம் அந்த யுத்த மைதானத்தில் கேவலமாக பேசும் பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா ஜுபைர் இப்னு அவ்வான் என்ற நபி தோழர் உடனே பாய்ந்து அவனுடைய குதிரைக்கு மேலே ஏறி அவனுடைய தலையை வெட்டுகிறார். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹதினுடைய மைதானத்தில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் முழங்குகிறார்கள். முதல் அடியிலேயே எதிரிகளினுடைய தாக்குதல், எதிரிகள் வீழ்ச்சிக்குள்ளாக்கப்படுகிறார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரும் கையசைக்குகிறார்கள். இஸ்லாமிய உம்மத்தினுடைய படை அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டான், அல்லாஹ் தன்னுடைய உதவியை இறக்க ஆரம்பித்து விட்டான். எதிரிகள் சஹாபாக்களை நோக்கி அடிக்க வரும் பொழுது அந்த எதிரிகளுக்கு தெரியாது, இஸ்லாமிய வரலாற்றிலேயே ஹாலித் இப்னு வலீத், அபு சுஃபியான் இப்னு ஹர்ப், அம்ர் இப்னு ஆஸ், இக்ரிமா இப்னு அபி ஜஹில் இவர்களெல்லாம் திறமையான மக்காவினுடைய வீரர்கள். ஹாரிபுல் வலி எழுதுவார், நான் பிறந்த நாளே, நான் பிறக்க வைக்கப்பட்டதே, என்னுடைய தந்தை யுத்தத்திற்காக வேண்டிதான் என்னை பிறந்தார், ராணுவத்திலேயே என் தந்தை என்னை வளர்த்தார். இஸ்லாத்திற்கு முன்னாலும் சரி, இஸ்லாத்திற்கு பின்னாலும் சரி, வாலியுடைய யுத்தத்தில் ஹாரிபுல் வலி இஸ்லாமிய எதிரியாக இருக்கிறார். அவர் சொல்வார், என் வாழ்க்கையிலேயே ஒரே ஒரு யுத்தத்தில் தான் நான் புறமுதுகு காட்டி ஓடினேன், வேற எந்த யுத்தத்திலும் நான் ஓடியதில்லை. இஸ்லாமிய வரலாற்றில்
மைதானத்தில் கீழே கிடக்கக்கூடிய
வீட்டுள்ள பாசத்தால் இப்பொழுது அந்த சஹாபாக்கள் இறங்க ஆரம்பிக்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் எப்பொழுதும் கூரிய பார்வை உடையவர், எப்பொழுதும் கூரியமான சிந்தனை உடையவர். இப்பொழுது விரட்டி கொண்டு ஹாலித் இப்னு வலீத் உடல்நிலைக்கு மேலே தப்பிக்கிறார். தப்பித்து விட்டு சுற்றி பார்க்கிறார், எந்த இடத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆட்களை நிப்பாட்டினார்கள் என்று, எந்த இடத்தில் அப்துல்லா பின் ஜுபைரினுடைய தலைமையில் 50 ராணுவ வீரர்களை அம்பெறியக்கூடிய திறமையான வீரர்களை எதை விட்டு இறங்கக்கூடாது என்று சொன்னார்களோ, அந்த தோழர் இறங்குவதை பார்த்தவுடன் அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்படும். அக்காலின் ஒரு வழி இப்படி கை தட்டுவார், என்னுடைய தோழரை வாருங்கள், இனி நமக்கு தான் வெற்றி, இனி நமக்கு தான் வெற்றி என்பதாக. இப்பொழுது ஹலினுடைய மைதானத்திற்கு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்று வழியோடி அல்லாவுடைய தூதர் இறங்கக்கூடாது என்று சொன்ன அந்த குன்றோடு இப்பொழுது ஹாலின் ஒரு வழி உள்ளே நுழைய ஆரம்பிப்பார். சஹாபாக்கள் எல்லாம் கீழே கிடக்கக்கூடிய பொருளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் எழுதுகிறாரோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். வரக்கூடியவர்கள் யார் என்று தெரியவில்லை. கவசம் அணிந்திருக்கிறார்கள், முகமுடி அணிந்திருக்கிறார்கள். இப்பொழுது வந்த ஹாலின் ஒரு வழி தனக்கு பின்னால் 800 குதிரை வீரர்களை அந்த இடத்திலேயே உருவாக்குகிறார். 800 குதிரை வீரர்களை சுற்றுமுற்றாக அந்த இடத்திலேயே பல பிரிவுகளாக பிரித்து அல்லாஹ்வுடைய தூதர் இறங்க கூடாது என்று சொன்ன அந்த கூடாரத்தோடி அந்த குன்றினோடி இப்பொழுது அந்த 800 குதிரை வீரர்களோடு இப்பொழுது ஹலினுடைய மைதானத்திற்குள் வர ஆரம்பிக்கிறார். இப்பொழுது சஹாபாக்கள் திகழ்கிறார்கள், யார் எங்களை அடிக்குகிறார். வந்த விரைவிலேயே எல்லா சஹாபாக்களையும் விட்டு ஆரம்பிக்கிறார். இப்பொழுது சஹாபாக்களால் ஜீரணிக்க முடியவில்லை, எம்மை வெட்டுவது யார், எண்ணிகளோ ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யார் என்னை அடிக்குகிறார்கள், எம்முடைய தோழர்களே எம்மை அடிக்குகிறார்களா என்று அவர்கள் நிலை குறைந்தவர்களாக ஆயுதத்தை எடுப்பதற்கு முன்னால் சஹாபாக்களினுடைய தலையெல்லாம் வீழ ஆரம்பிக்கிறது. இஸ்லாமிய உம்மத்திலேயே சிறப்பான ஒரு தளபதி, இந்த உம்மத்தினுடைய கதாநாயகர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், செய்யிலே சுகதா ஜன்னா, சொர்க்கத்தினுடைய சகீதர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருப்பாரையானால் ஹம்சா ஹம்சா எந்த ஒரு தூதருக்கு பக்கபலமாக நின்றாரோ இப்பொழுது அவர் போராடி கொண்டிருக்கிறார். வந்த கூட்டத்தோடி வஹ்ஷி என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பு இளைஞனும் வருகிறார். அவர் சொல்வார், நான் மக்காவில் இருந்து கிளம்பும் பொழுது போர் செய்வது எனது நோக்கம் அல்ல, வெட்டுவது எனது நோக்கம் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு போர் செய்வது என்னுடைய குறிக்கோள் அல்ல. நான் ஹிந்தாவினுடைய அடிமையாக இருந்தேன். ஹிந்தா என்னிடத்தில் சொன்னார், நீ இன்றைய தினத்தில் பதிலின் தந்தை கொலை செய்யப்பட்டார், பதிலின் சகோதரன் கொலை செய்யப்பட்டார், பதில் என்னுடைய மகனும் கொலை செய்யப்பட்டார். இதையெல்லாம் கொலை செய்தவர் ஹம்சா தான். நீ ஹம்சாவினுடைய உயிரை வாங்கினால் உனக்கு நான் சுதந்திரத்தை தருவேன் என்று சொன்னார். நான் சுதந்திரமாக அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் ஹம்சாவை கொலை செய்வதை எதிர்பார்த்தேன். ஹாலித் இப்னு வலீதினுடைய படையோடு நான் மறைந்து மறைந்து வந்தேன். சிங்கத்தை போன்ற இமாம் புகாரி சொல்வார்கள், சிங்கத்தை போன்ற ஒரு உருவம் போராடி கொண்டிருக்கிறது. நான் கேட்டேன், இதிலே யார் ஹம்சா, அப்பொழுது சொன்னார்கள், இரண்டு சேவலினுடைய சிறகுகளை போன்று வீசிக் கொண்டிருக்கிறதா இல்லையா, அவர்தான் ஹம்சா என்று சொன்னவுடன் நான் அவரை குறிப்பார்த்து என்னுடைய கூட்டத்திலிருந்து ஒரு கூர்மையான ஒரு ஈட்டியை கொண்டு வந்தேன். அவர் பக்கத்தில் வருவதை எதிர்பார்த்தவனாக நான் அவரினுடைய அந்த வயிற்று கருகாமையில் அவர் பக்கத்தில் வரும் பொழுது ஈட்டியை வெளியே, நான் மிக திறமையானவன், நான் இப்பொழுது ஈட்டியை எரிய ஆரம்பித்து விட்டேன். அந்த ஈட்டி அவரினுடைய அந்த மர்ம உறுப்பை கிழித்து பின்னால் வர ஆரம்பித்து விட்டது. அப்பொழுது என்னை அவர் பார்த்து விட்டார். அந்த சூழ்நிலையிலும் என்னை வெட்டுவதற்காக வேண்டி வந்தார். ஆனால் அவரால் வெட்ட முடியவில்லை. இஸ்லாமிய உம்மத்தினுடைய மிக முக்கியமான தளபதி, இந்த உலகினுடைய ராணுவ தளபதி, எப்படி அவர்களுக்கு சாலை வழிந்தோ அதே போன்று இந்த உலகிலே நமக்கு ஹம்சா, பதிலே நமக்கு ஹம்சா, சொர்க்கவாசிகளினுடைய சுகதாக்களினுடைய தலைவர் இப்பொழுது சகிதாக்கப்படுகிறார். இந்த காட்சியை அழிவது எல்லாம் பார்க்கிறார்கள், இந்த காட்சியை உணர்வது எல்லாம் பார்க்கிறார்கள். ஹதீஸில் பதிவு செய்யப்படும், யா ஹம்சா யா ஹம்சா என்று அப்படி கண்ணீர் விட்டவர்களாக அந்த ஹம்சாவினுடைய மரணத்தை பார்ப்பார்கள். இப்பொழுது வந்த அந்த கூட்டம் இப்பொழுது சஹாபாக்களால் ஜீவனிக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரையே கொள்வதை குறிக்கோளாக கொண்டு ஹாலித் இப்னு வலீதினுடைய கூட்டம் வந்து கொண்டிருப்பார்கள். முஸ்அப் இப்னு உமையினுடைய கரத்தில் கொடி இருக்கும், இப்பொழுது முஸ்அப் இப்னு உமையினுடைய ஒரு கரத்தை வெட்டுவார்கள். அவர் மறுகரத்தில் அந்த கொடியை பிடிப்பார், மறுகரத்தை வெட்டப்படும், தன்னுடைய நெஞ்சோடு அந்த கொடியை அணைத்துக் கொள்வார். இப்பொழுது அவருடைய நெஞ்சிலே ஈட்டியை குத்தி குத்தும் பொழுது அல்லது எல்லாம் தயாரானோ அந்த கொடியை பிடுங்கிக் கொள்வார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை விட்டுவிட்டு சஹாபாக்கள் எல்லாம் இப்பொழுது ஓட ஆரம்பிக்கிறார்கள். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். எதிரிகளுடைய தாக்குதலின் பொழுது வெறும் 9 சஹாபாக்கள் தான், 200 சஹாபாக்களில் வெறும் 9 சஹாபாக்கள் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய தூதரை சுற்றி கிட்டி நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் ஹாலித் ஒரு வழியில் சுதாரிக்கிறார். இந்த யுத்தத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை வெட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த 200 குதிரை வீரர்களில் 200 குதிரை வீரர்களை தனியாக பிரித்து அல்லாஹ்வுடைய தூதர் கத்துகிறார்கள், யா அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கத்தும் பொழுது இந்த சப்தத்தை வைத்து நபியை கண்டுபிடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை முன்னோக்கி ஓடுகிறார்கள். இந்த 9 சஹாபாக்களில் 7 சஹாபாக்கள் மதீனா வாசிகள், 2 சஹாபாக்கள் தான் மக்கா வாசிகள். அல்லாஹ்வுடைய தூதரை பின்னால் நிப்பாட்டுகிறார்கள். இஸ்லாமிய உம்மத்தில் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மிக கஷ்டமான ஒரு நாள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை முன்னோக்கி ஹாலித் பின் வலீதினுடைய படை நின்று கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழர்களே, இந்த படையிலிருந்து யார் என்னை பாதுகாப்பார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். உடனே ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருத்தி ஷகீதாகுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், மீண்டும் யார் இந்த கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம். இரண்டாவது அன்சாரி, மூன்றாவது அன்சாரி, நான்காவது அன்சாரி, இப்படி 7 அன்சாரிகளும் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அந்த உயிருக்காக வேண்டி ஷகீதாகுவார்கள். இந்த செய்தியை, இந்த செய்தி அபூ தல்ஹாவிற்கு தெரிந்துவிடும். உடனே அபூ தல்ஹாவும் அபூ துஜானாவும் வாளை தூக்கியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் வருவார்கள். அபூ துஜானா அந்த இமாம் முஸ்லிம் பதிவு செய்வார், இஸ்லாமிய உம்மத்தில் உஹத் யுத்தத்தில் நாங்கள் வெட்டப்பட்டாலும் சரியே, என் நபியை பாதுகாத்த விதத்தை பாருங்கள். உடனே அபூ தல்ஹா சொல்வார், யா ரசூலல்லா, நஹ்ரி நஹ்ரு, உங்களுடைய கழுத்தும் என்னுடைய கழுத்தும் சமமாக மாறட்டும். உங்களுடைய இதயத்தை என்னுடைய இதயத்திற்கு பின்னால் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தடுப்பாக நான் நிற்கிறேன். இங்கே மற்றொரு புறத்தில் அபூ துஜானா அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி தனது முதுகை காமித்தவராக, தன்னுடைய நெஞ்சை எதிரிகளுக்கு காமித்தவராக இருப்பார். எதிரிகள் அடித்துக் கொண்டே இருப்பார்கள், எதிரிகள் அம்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு அம்புகளையும் தங்களினுடைய கைகளில் வாங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தலை தாக்கப்படக்கூடாது. ஒவ்வொரு அம்புகளையும் தங்கள் மார்பகங்களில் வாங்குவார்கள். இப்பொழுது அபூ தல்ஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேராக தன் கழுத்தை வைத்தவராக அம்புகளை எரிந்து கொண்டிருப்பார். இந்த சூழ்நிலையில் சஹாபாக்கள் எல்லாம் பல சஹாபாக்கள் ஓடும் பொழுது உம்மு அம்மாரா என்ற ஒரு நபி தோழி, ஒரு சஹாபியத்தான ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாக்கக்கூடிய விதத்தை பாருங்கள். உஹதினுடைய மைதானத்தில் பெரிய சஹாபாக்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறார்கள் எதிரியினுடைய சூழ்ச்சியினால். உடனே உம்மு அம்மாரா என்ற காட்சியை கூடாரத்திலிருந்து பார்க்கிறார்கள். தன்னுடைய 2 மகனையும் அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் இப்பொழுது ஒரு தடுப்பாக நிற்கிறார். என் மகனே, என் மகனே, நீ கொலை செய்யப்படலாம், நான் கொலை செய்யப்படலாம், நாம் இரண்டாவது அக்கபாவில் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். என் குலப்பதை விட அந்த மதிய மக்காவிலே ஒப்பந்தம் செய்யும் பொழுது இந்த உம்மு அம்மாராவும் நபியிடத்தில் ஒப்பந்தம் செய்தார். நாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம், நம் குழந்தையை பாதுகாப்பதை விட, நம் மனைவியை பாதுகாப்பதை விட, நம் கணவர்களை பாதுகாப்பதை விட அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்போம் என்று ஒப்பந்தம் செய்தோம். இதுதான் அதற்கு மிக தகுதியான நேரம். என் மகனே, அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகா. அல்லாஹ்வுடைய தூதர் உஹதியுத்தம் முடிந்ததற்கு பிறகு சொல்வார்கள், நான் வடதுபுறம் பார்த்தால் உம்மு அம்மாரா, இடதுபுறம் பார்த்தால் உம்மு அம்மாரா, முன்னாடி பார்த்தால் உம்மு அம்மாரா, பின்னாடி பார்த்தால் உம்மு அம்மாரா, என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு சுத்தி சுத்தி வந்து கொண்டிருந்தார். எதிரிகளிலே இக்ரீமா என்று சொல்லக்கூடியவர் உம்மு அம்மாராவினுடைய கையிலே ஓங்கி வாளை கொண்டு வெட்டுவார். உம்மு அம்மாராவிற்கு ஒரு பெரிய புலி விழுந்து அந்த கை தூங்கிக் கொண்டிருக்கும். அதே இக்ரீமா உம்மு அம்மாராவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவரினுடைய மகனினுடைய கையை வெட்டி விடுவார். கை துண்டாக கீழே விழுந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், உம்மு அம்மாரா, உம்மு அம்மாரா, உன்னுடைய மகன், உன்னுடைய மகன் இப்பொழுது இரத்த வெள்ளத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பார்கள், உம்மு அம்மாரா, யார் ரசூலல்லாஹ், அனுமதி தருகிறீர்களா, என் மகனுக்கு நான் சிகிச்சை அளிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி அளிப்பார்கள். இப்பொழுது உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய மகனுடைய கைகளை எடுத்து அவனுடைய தோளிலே கெட்டுவார்கள். கெட்டிவிட்டு சொல்வார்கள், கும் யா புனை, கும் யா புனை, என் மகனே எழுந்திரு, என் மகனே எழுந்திரு, நபி எதிரிகளுக்கு முன்னால் நிற்கிறார், நபியுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அழுது விடுவார், என்னுடைய உம்மு அம்மாரா, எந்த ஆணுக்கும் இந்த மனநிலை வராது, எந்த பெண்ணுக்கும் இந்த மனநிலை வராது, உன் மகனுடைய கை துண்டான பொழுதும் என்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கு உன் மகனை எழுப்பினாயா இல்லையா, சரி நீ, சரி நீ, உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து வாங்கி தருகிறேன். அப்பொழுது உம் அம்மாரா தன்னுடைய இரண்டு மகன்களையும் பிரித்து சொல்வார்கள், யா ரசூலல்லா யா ரசூலல்லா, இந்த உம்மத்தினுடைய பெண்மணிகளை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சுன்னாக்களை எல்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய மார்க்கத்தை எல்லாம் அற்பமாக நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கட்டளைகளை எல்லாம் மீறக்கூடிய என்னுடைய சகோதரியே, அல்லாஹ்வுடைய தூதர் கஷ்டப்பட்டு வாங்கி தந்த மார்க்கம் எனக்கு தேவையில்லை, இந்த அந்நியால் தான், இவனுடைய பாசம் தான், இவனுடைய அன்புதான் எனக்கு வேண்டும், இஸ்லாம் தேவையில்லை என்று புறமுழு காட்டி ஓடக்கூடிய என் சகோதரியே, அல்லாஹ்வுடைய தூதர் வருதா அணிய சொன்னதற்கு பிறகும் நான் அந்த கட்டளையை பேண மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் சிங்கத்தையும் ஆபாசத்தையும் பார்க்க வேண்டாம் என்று தடுத்ததற்கு பிறகும் நாங்கள் எல்லாம் அந்த கட்டளையை நாங்கள் எல்லாம் அந்த கட்டளையை பேண மாட்டோம் என்று இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஆண்களும் பெண்களும் இந்த இடத்தில் யோசிக்க வேண்டும். உம் அம்மாரா சொன்னார்கள், யா ரசூலல்லா யா ரசூலல்லா, என்னுடைய மகன் யா ரசூலல்லா, நாங்கள் மூவரும் நாளைக்கு மறுமையில் இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம், என் மகனினுடைய கை தொங்குகிறது, ஒரு மகன் சகாதத்தை அடைய போகிறார், என்னுடைய கைகளிலுமோ வாள்களால் விட்டால் புரிந்து விட்டது, இந்த இடத்தில் நாங்கள் கேட்கிறோம், இந்த உலகினுடைய மைதானத்தில் நான் கேட்கிறேன், எனக்கு தேவையெல்லாம் நாளைக்கு மறுமையில் இதே போன்ற சொர்க்கத்தில் உங்களுக்கு அருகாமையில் நாங்கள் இருக்கிறோம் யார் சொல்லல்லா, இந்த ஒரு பாக்கியம் போதும், வேற எந்த பாக்கியமும் வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதர் உலகின் கைகளை தூக்குவார், யா அல்லா யா அல்லா, என்னுடைய கூடாரத்திற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கூடாரமாக உம்மு அம்மாரா என்னுடைய கூடாரத்தை ஆக்குவாயாக, இந்த பிரார்த்தனையை கேட்டவுடன் உம்மு அம்மாரா சொல்வார்கள், குல்லு முஸீபத்தின் பாதக ஜலலோன் யா ரசூலல்லா, இந்த ஒரு பிரார்த்தனைக்கு முன்னால் நாளைக்கு மறுமையில் வாழ்ந்தால் உங்களோடு சொர்க்கத்தில் வாழ முடியும் என்ற இந்த உபதேசத்திற்கு முன்னால் குல்லு முஸீபத்தின் எல்லா சோதனைகளும் பாதக ஜலலோன் ஐஷாயிரத்துன் எல்லாம் சிறியதுதான் யா ரசூலல்லா, இதற்காக வேண்டி எதையும் இழக்கலாம் யா ரசூலல்லா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரை அவர்களினுடைய உங்களுடைய முகத்திலே ஓங்கி வாடிக்கொண்டு இருக்கிறான். அப்துல்லா இவன் தனியா என்பவன் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லம் கவசம் அணிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முகத்தில் ஓங்கி குத்தும் பொழுது அந்த கவசம் உள்ளே மாற்றிவிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரினுடைய பல் விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரினுடைய உடம்பில் இருந்து இமாம் புகாரி சொல்வார், ரத்தம் வடிந்து கொண்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி மயக்கம் கொண்டு விழுந்து விடுவார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி விடுவார்கள், உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் மறைத்து விட்டாரோ? வீரமுள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் எல்லாம் அப்படி மனதிலே அப்படி உட்காராமித்து விடுவார்கள். என் நபி, என் நபி இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆக்கப்பட்டு விட்டாரே. இந்த நிலைமை சொல்வார்கள் அபூபக்கர், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரே ஒரு சப்தத்தை போட்டவுடன் ஓடிய எல்லா சஹாபாக்களும் உயிரின் மீது உள்ள பாசத்தால், எதிரிகளின் மீது உள்ள தாக்குதலால் ஓடினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பல் உடைக்கப்பட்டு விட்டார், அல்லாஹ்வுடைய தூதரினுடைய முகம் காயப்படுத்தப்பட்டு விட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் இரத்த வெள்ளத்திலே படுத்து விட்டார் என்று அபூபக்கர் அழைப்பு கொடுத்தவுடன் ஓடிய எல்லா சஹாபாக்களும் இப்பொழுது உஹதினுடைய மலையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்தம் அடித்துக் கொண்டே இருப்போம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஓடி வருவார்கள், என்னுடைய தந்தை, என்னுடைய தந்தை. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த இரத்தத்தை நிப்பாட்டுவதற்காக வேண்டி வாய்களை எரித்தெல்லாம் இமாம் புகாரி சொல்வார்கள், அப்படி அல்லாஹ்வுடைய தூதரினுடைய அந்த நெற்றியில் எல்லாம் வைப்பார்கள். இப்பொழுது அபு உபைதா என்ற நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்திருப்பார்கள். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய முகத்தில் அந்த கவசம் போட்டது பதிந்திருக்கும். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய தோழர் அபூபக்கர், நான் இதை எடுத்து விடுகிறேன் என்பதாக அவர் எடுக்க முயற்சி செய்யும் பொழுது அபு உபைதா சொல்வார்கள், என்னுடைய தோழரே, நீ எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவி செய்து விட்டாய், இந்த ஒரு உதவி மட்டும் நான் செய்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு வேதனைப்படாத அளவிற்கு தன்னுடைய பல்லை கொண்டு அவர்கள் நபியினுடைய அந்த கவசத்தை பிடித்து இருப்பார்.
அப்பொழுது அந்த பெண்மணிக்கு சொல்லப்படும் ஒரு நபி ஆரோக்கியமாக இருக்கிறார். அப்பொழுது அந்த பெண்மணி சொல்ல
இருப்பார்கள் நான் நம்ப மாட்டேன். என் தூதரனுடைய முகத்தை பார்த்தால்தான் உள்ளம் சந்தோஷம் அடையும். இப்பொழுது அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரை பார்ப்பதற்காக அழைத்துச் செல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதரனுடைய முகத்தை பார்த்தவுடன் அந்த பெண்மணியும் சொல்வார்கள், குல்லு முஸீபத்தின் பாகக்க ஜன்னலும் யா ரசூலல்லா, இந்த யுத்தத்தில் என் கணவர், என் தா, என்னுடைய தந்தை, என்னுடைய மகன், என் சகோதரன் என்று எல்லோரும் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் உங்களினுடைய முகத்தை நான் பார்த்ததற்கு பிறகு எல்லா சோதனைகளும் ஒன்றுமே இல்லை யா ரசூலல்லா என்பதாக அந்த சஹாபி பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிவு செய்வார்கள், இந்த யுத்தத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வார்கள், ஒரு சகோதரத்துவ நிகழ்வு ஒன்று நடந்தது. இந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பவர்கள் இந்த உலகிலிருந்து இந்த ஒரே ஒரு படிப்பிலையை பெற்றுக் கொண்டால் போதும். இமாம் புகாரி சொல்வார்கள், இந்த யுத்தத்தில் அபு ஹுதைஃபா, ஹுதைஃபா என்ற மகனும் பாப்பாவும் இந்த இருவரும் உலகினுடைய போராட்ட களத்திற்கு வருவார்கள். அப்படி வரும் பொழுது இந்த இருவரும் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய ராணுவ வீரர்கள் தான். அஹாரின் வழியினுடைய படை தாக்குதல் நடத்தும் பொழுது ஹுதைஃபா, அபு ஹுதைஃபா, இந்த அபு ஹுதைஃபா கவசம் கொண்டிருப்பதினால் இந்த யுத்தத்தில் நடந்த மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா? எதிரிகளை வெட்டியதை விட பயத்தால், ஆர்வத்தால் அல்லது திணறியதினால் நம்மளை நாங்களே வெட்டி கொண்டோம். அதிலே ஒரு சம்பவம் தான், அபு ஹுதைஃபா, ஹுதைஃபா மகன், அபு ஹுதைஃபா வாப்பா. இப்பொழுது என்ன நடைபெறுமையானால் அந்த அபு ஹுதைஃபா ஒரு காஃபிரை வெட்டுவதற்காக வேண்டி இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்வார்கள், காஃபிரை வெட்டுவதற்காக வேண்டி வாளை உருவி கொண்டு ஓடும் பொழுது ஹுதைஃபா அவரை பார்ப்பார், சொல்வார், அவரை வெட்டுவதற்காக வேண்டி ஒரு இஸ்லாமிய படை வீரர்கள் அவர் கவசம் போட்டிருக்கிறார், அவர் முஸ்லீம் என்று தெரியாமல் அவர் ஒரு இறை மறுப்பாளர் என்று நினைத்து அவரை வெட்டுவதற்கு முஸ்லீம்களின் ஒரு கூட்டம் ஓடும். அப்பொழுது மகனுக்கு தெரியும், ஓடுவது வாப்பா, ஓடுவது இஸ்லாமிய ராணுவ வீரர், அவரை துரத்துவதும் இஸ்லாமிய ராணுவ வீரர்கள். இப்பொழுது கத்துவார் மகன், அபி அபி, என்னுடைய தந்தையே, என்னுடைய தந்தையே திரும்புங்கள், என்னுடைய தந்தையே திரும்புங்கள். அந்த யுத்தத்திலே காது கேட்காதே. அப்பொழுதும் சஹாபாக்கள் விடாமல் அவரை வெட்டுவதற்கு ஓடும் பொழுது அப்பொழுது அவர் ஹுதைஃபா மகன் கத்துவார், ஹுவ முஸ்லிம், அவர் என் தந்தை மாத்திரமல்ல, என் நபி தோழர்களே, நீங்கள் யாரை விட்டு போகிறீர்களோ இந்த உம்மத்தினுடைய சகோதரத்துவத்தை பாருங்கள். என்னுடைய சகோதரா, இயக்கங்களினால் பிரிக்கப்பட்டு, இயக்கங்களினால் துண்டாக்கப்பட்டு, இயக்கங்களினால் வேறுபடுத்தப்பட்டு இன்றைக்கு இயக்கத்தினுடைய மோகத்தினால் ஈமானினுடைய சகோதரத்துவத்தை இழப்பவர்களே, உலகினுடைய மைதானத்திற்கு வாருங்கள், இந்த உம்மத்தினுடைய சகோதரத்துவத்தை பாருங்கள். அப்பொழுது உதவி பார்க்கத்துவா, அவரின் தந்தை மாத்திரமல்ல, என் நபித்தோழர்களே, முஸ்லிம், அவர் ஒரு முஸ்லிம் என்று கத்தும் பொழுது ஓடக்கூடிய சஹாபாக்களுக்கு தெரியாது. சென்ற விரைவாக அபு ஹுதைஃபாவுடைய கழுத்தை வெட்டுவார்கள். வெட்டி தூக்கி பார்த்தா ஹிஸ்புல் ரசூல், நபியினுடைய ராணுவ வீரர், ஹிஸ்புல்லா, அல்லாஹ்வுடைய ராணுவ வீரர். இப்படி அந்த வெட்டிய சஹாபாக்கள் தலையை வைத்துக் கொண்டு மகன் அப்படி அந்த மைதானத்தில் உட்கார்ந்து விடுவார். அந்த மகனிடத்தில் தலை குனிந்தவர்களாக வரும் பொழுது மகன் சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் என் தந்தையை வெட்டினாலும் நீங்கள் எல்லாம் என் தௌஹீத் சகோதரர்கள், நீங்கள் எல்லாம் என் ஈமானிய சகோதரர்கள், லியக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், நான் போட்ட சப்தம் உங்கள் காதில் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஹுதைஃபாவை அணைப்பார்கள், கெட்டி பிடிப்பார்கள், ஹுதைஃபா என்னை மன்னித்து விடு, என்னுடைய தோழர்களே, என்னுடைய தோழரை என் தந்தையை வெட்டிவிட்டார்கள், நூறு ஒட்டகத்தை நான் தருகிறேன். அப்பொழுது ஹுதைஃபா சொல்வார்கள், யார் சொல்லல்லா, என் தோழர்கள் என் தந்தையை வெட்டியது உண்மைதான், ஆனால் வேண்டும் என்று வெட்டவில்லையே, நூறு ஒட்டகத்தையும் என் தோழர்களுக்கே கொடுத்து விடுங்கள் யார் சொல்லல்லா என்பதாக அந்த ஹுதைஃபாவினுடைய வரலாறும் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். இது இந்த உலகினுடைய மைதானத்தில் நடைபெற்ற சம்பவங்கள். இப்பொழுது இஸ்லாமிய சகாபாக்கள் எல்லாம், எதிரிகள் எல்லாம் இப்பொழுது வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற திகிலில் கத்த ஆரம்பிக்கிறார்கள். அபு சுஃபியான் கத்துவார், அபுபக்கர் இருக்கிறாரா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க, நீங்கள் எதுவும் பதில் சொல்ல வேண்டாம். அப்பொழுது அபு சுஃபியான் கத்துவார், அபுபக்கர் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டிருந்தார். திருப்பி கத்துவார், அபு சுஃபியான், உமர் இருக்கிறாரா? அல்லாஹ்வுடைய தூதர் பதில் சொல்லாதீர்கள், அவர் உமர் செத்துவிட்டார். கடைசி தீர்ப்பார், முஹம்மது இருக்கிறாரா? முஹம்மது பதில் வராது. அப்பொழுது சொல்வார், முஹம்மது செத்துவிட்டார். உடனே உமர் ரலி அல்லாஹ் எழுந்திருப்பார்கள், ஆனா அதுவல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியே நீ யாரெல்லாம் செத்தா என்று சொன்னாயோ அத்தனை நபர்களும் உயிரோடிதான் நாங்கள் இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் சுப்பியானுக்கு பதில் சொல்லப்படும். இப்பொழுது அந்த ஹிந்தா என்ற பெண்மணியும் அவர்களினுடைய கூட்டமும் எதிரிகளினுடைய உடல்களை எல்லாம் அவர்கள் பதில் இழந்த அந்த துக்கத்தினால் எதிரிகளினுடைய உடம்புகளை எல்லாம் கிழிக்க ஆரம்பிப்பார்கள், எதிரிகளினுடைய உறுப்புகளை எல்லாம் விட்க ஆரம்பிப்பார்கள், எதிரிகளினுடைய ஈரர்களை எல்லாம் வெளியெடுக்க ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மைதான யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மைதானத்தை பார்ப்பார்கள். அப்பொழுது ஹம்சாவினுடைய ஜனாசாவில் நின்று கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை பற்றியும் இஷா பதிவு செய்வார். இந்த ஜனாசாவில் கடந்ததை போன்று எந்த ஜனாசாவிற்கும் அடவில்லை, அவரினுடைய உறுப்பு வெட்டப்பட்டிருக்கும், அவரினுடைய ஈரர்கள் எல்லாம் வெளியே கடக்கும். இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவை பார்த்து அழுது கொண்டிருப்பார்கள். அந்த ஹம்சாவினுடைய உடன் பிறந்த சகோதரி சஃபியா தன் சகோதரனை பார்க்கும் என்று ஓடி வரும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தடுப்பார்கள், வேண்டாம் வேண்டாம், நீ பார்க்காதே, உன் சகோதரனுடைய கோலத்தை நீ பார்க்காதே. அப்பொழுது சஃபியா சொல்வார்கள், யா ரசூலல்லா, என் சகோதரன் எப்படி கொலை செய்யப்பட்டான் என்று எனக்கு தகவல் வந்துவிட்டது, நான் தோண்டிக் கொண்டேன், என் சகோதரனுடைய முகத்தை இறுதியாக ஒரு முறை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுப்பார்கள். அப்பொழுது பார்த்துவிட்டு சொல்வார்கள் சஃபியா, யா அல்லாஹ், என் சகோதரனை வீரனாக நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கிறேன், என்னையும் அவனையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், இந்த சஃபியா மாத்திரம் எனக்கு அனுமதி தந்தால் இந்த ஹம்சாவை இந்த பதிலையே விட்டு விடுவேன், பறவைகளும் விலங்குகளும் இந்த ஹம்சாவினுடைய உடம்பை சாப்பிடட்டும். காரணம் என்ன தெரியுமா? நாளைக்கு மறுமையில், நாளைக்கு மறுமையில் யார் அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டு அவர்களுடைய உடம்புகளை எல்லாம் மிருகங்கள் சாப்பிட்டதோ, நாளைக்கு கபரில் இருந்து எழுப்பும் பொழுது அந்த மிருகங்களினுடைய வயிற்றில் இருந்து தக்பீர் முழங்கிக் கொண்டு வெளியே வருவார்கள். அந்த வாக்கியம் என் ஹம்சாவிற்கு கிடைக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் அவர்களுடைய சகோதரி சஃபியா அன்பை அளிக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவிற்கு இந்த யுத்தத்தில் 70 சஹாபாக்கள் கொலை செய்யப்பட்ட அவர்களை அடக்கம் செய்வதற்கு கபன் இல்லை, அவர்களை புதைப்பதற்கு கபர் குழிகள் இல்லை, காலை மூடினார். சொல்வார்கள், தலையை மூடிவிட்டு காலை எல்லாம் புற்களை கொண்டு கஃன் செய்யுங்கள், கபர் குழிகள் இருக்காது, ஒரே குழிகளில் பல ஜனாசாக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்வார்கள். ஒரே கபர் குழியில் எண்ணிலடங்காத ஜனாசாக்களை போட்டு அடக்கம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும். முஸ்லிம்களின் பல நபர்களை அந்த எதிரிகள் கைதியாக பிடித்து செல்வார்கள். அதிலே ஒரு கைதிதான் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், அபூ சுஃபியான் அவரை கைதியாக பிடித்து செல்வார். அப்பொழுது ஹுபைப்பை பற்றி இப்பொழுது அவருக்கு தூக்கு தண்டனை, மக்காவிற்கு வெளியே கொண்டு வரப்படும், எல்லா மக்கா குஃபார்களும் அம்புகளை நோக்கியவர்களாக ஹுபைப்பினுடைய கழுத்தில் தூக்கு கயிறு மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, எல்லா குஃபார்களும் அம்புகளை ஹுபைப்பினுடைய இதயத்தை பார்த்து கூர்மை பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அபூ சுஃபியான் கேட்பார், ஹுபைப்பே ஹுபைப்பே, உன்னை நான் விடுதலை செய்கிறேன், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நீ சொல்லிவிடேன், இந்த நிலைமைக்கு உன்னை தள்ளியவர் முஹம்மத், இந்த இடத்திலே நீ இருப்பதற்கு காரணம் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறேன், நீ இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நிற்பதை நீ சம்மதிப்பாயா என்று ஹுபைப் இடத்தில் கேட்கும் பொழுது, நாங்கள் நிப்பாட்ட போவதில்லை, உன் தூதரை கைது செய்ய போவதில்லை, உன்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா? அப்பொழுது ஹுபைப் சொல்வார்கள், அடே அபூ சுஃபியான், அடே மக்காவினுடைய குறைசிகளே, என் தாயோடு என் மனைவியோடு என் குழந்தையோடு நான் வீட்டிலே நிம்மதியாக சாப்பிடும் பொழுது என் நபியினுடைய காலை முள் தைக்க வேண்டாம், முள் தைக்க போகிறது என்று எனக்கு தகவல் கொடுத்தாலே எங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது, என் கழுத்தில் மாட்டப்பட்ட இந்த கயிறு என் தூதரினுடைய கழுத்தில் மாட்டுவதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம், காலை முன் தைப்பதை கூட நாங்கள் விரும்பாத கூட்டம். உடனே அபூ சுஃபியான் கட்டளை இடுவார், அவர் தூக்கு தண்டனை மாத்திரமல்ல அம்புகளை கொண்டு எரியப்படும். அப்பொழுது ஹுபைப் சொல்வார்கள், நீ எங்களை கொலை செய்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் சாகிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் மரணிக்கிறேன், என்னுடைய இரத்தத்தில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், என் எலும்பில் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், காபாவினுடைய ரப்பில் சத்தியமாக என் நம்பிக்காக வேண்டி நான் செத்தால் தான் நான் வெற்றி பெறுவேன், நீங்கள் என்னை கொலை செய்யலாம் என்பதாக குபைப் அவர்கள் வாக்கு கொடுப்பார்கள், எதிரிகள் எல்லாம் கொலை செய்து விடுவார்கள். இதுவும் அந்த உலகினுடைய வழிநாடத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகினுடைய வழிநாடத்தில் சஹாபாக்களை எல்லாம் அடக்கியதற்கு பிறகு சஹாபி ரபியா என்ற என் நபித்தோழரை காணவில்லையே, எங்கே அவரை வழிநாடத்தில் பாருங்கள் என்று செய்தி முன் சாஹிபை அனுப்புவார்கள். அப்பொழுது சஹாபி ரபியா தொண்டை வரை அவர்களுடைய உயிர் வந்துவிடும், கர்த்தரா அவர்களுடைய உயிர் இப்பொழுது பிரிய போகிறது. இப்பொழுது செய்தி குழு சாதித்து அவர்கள் அவர்களை பார்த்து சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அப்பொழுது அந்த சாதிப்பு ரபியா சொல்வார்கள், என்னுடைய சலாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுங்கள், சொர்க்கத்தினுடைய இன்பத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் பிரிந்து பொழுது செய்தி குழு சாதித்தினுடைய கையை பிடிப்பார். சாதிப்பு ரபியா என்ற நபி தோழர், என்னுடைய தோழரே நீங்கள் அன்சாரிகளான என்னுடைய கூட்டத்தாரிடத்தில் நீங்கள் செல்ல வேண்டும், ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், நான் மரணிக்க போகிறேன், என் அன்சாரிகளே அல்லாஹ் உங்களுடைய தூதரை உங்களிடத்தில் விட்டு செல்கிறேன், என் தூதரினுடைய பூர்வம் முடிய அளவிற்கு இந்த உலகமின் தூதரை வேதனை செய்தார், அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டார், என் தூதரினுடைய ஒரு பூர்வம் முடிய நீங்கள் எதிரிடத்தில் விட்டு விட்டாலும் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்கள் என் அக்ஸ்வாரிடத்தில் சொல்லுங்கள் என்பதாக சாஹிபு ரபியா சொல்லி முடிப்பார். அவர் அந்த இடத்திலேயே ஷகீதாகுவார். அன்பார் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியாக இஸ்லாமிய தரப்பிலிருந்து 20 நபர்களும் எதிரியினுடைய தரப்பிலிருந்து 22 நபர்களும் இந்த உஹதினுடைய யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உஹதை முடித்து மதீனாவிற்கு வரும் பொழுது சாஹிபுனும் அவர்களினுடைய சகோதரனும் இந்த யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டிருப்பார். அப்பொழுது அந்த சாரிபுரு மாலினுடைய தாயார் வருவார்கள். அப்பொழுது சாரிபுரு மாலை சொல்வார்கள், என் தாய் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் குதிரையிலிருந்து இறங்கி அந்த தாயிடத்தில் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களினுடைய இன்னொரு மகன் சொர்க்கத்தில் இருக்கிறார், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், யுத்தத்தில் ஷஹீதாகிவிட்டார். அப்பொழுது அந்த தாய் சொல்வார், யா ரசூலல்லா, என்னுடைய ஒரு மகன் மாத்திரமல்ல, இந்த வரலாற்றிலேயே ஆதாரமாக இன்றுவரை இந்த சமூகம் நினைத்து பார்க்கும் பொழுது கண்ணீர் ஒழிக்கக்கூடிய அளவிற்கு மிக மோசமான ஒரு யுத்தம் உஹதினுடைய யுத்தமாக இருந்தாலும் அந்த யுத்தத்தில் என் நபியை பாதுகாத்த அந்த சஹாபாக்கள், என் நபியை அந்த பாதுகாத்த என்னுடைய நபி தோழிகள் எல்லாம் நாம் பாராட்டியே ஆக வேண்டும். நபிக்கு தோல்வி கிடைத்தாலும் அந்த யுத்தத்தில் எதிரிகள் நினைத்தால் நபியை கொலை செய்திருக்கலாம், ஆனால் சஹாபி ஆண்களும் பெண்களினுடைய பாதுகாப்பினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் தூதரையும் அந்த யுத்தத்தை அல்லாஹ் பாதுகாத்தான். அல்லாஹ்வுடைய தூதரையும் தூதருக்கும் சஹாபாக்களுக்கும் இந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்ததினால் உள்ளத்தால் மிகப்பெரிய வேதனை வரும். அல்லாஹ் வசனத்தை இறக்குவார், வலா தஹினு, பயப்பட வேண்டாம், கஷ்டம் எப்படிப்பட்ட பாதிப்பு வரும் என்று. ஆனால் இந்த கூட்டத்தில் எத்தனையோ சகோதரர்களுக்கு தாடி இல்லை, இந்த கூட்டத்தில் யாராக இருந்தாலும் சரி சகோதரர்களே, எத்தனையோ நபியை மேலிட்டு மரணித்திருக்கலாம், நபியுடைய உயிரை பாதுகாத்த அந்த முகலினுடைய மைதானம் எங்கே? இன்றைக்கு நபியுடைய சுண்ணாவை பாதுகாக்கக்கூடிய கூட்டம் எங்கே? நபியுடைய சுண்ணத்துகளை எல்லாம் இன்றைக்கு அலட்சியமாக கேவலமாக ஒரு நடிகன் ஒரு விமர்சகனுக்கு மிகப்பெரிய சேவையாக தெரிகிறான், அவர்களுக்கு மிகப்பெரிய ஓய்வாளராக தெரிகிறான். என்னுடைய நபி இன்றைக்கு எனக்கு அவமானமாக எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த யுத்தத்திலிருந்து பாடம் படிக்க வேண்டும். நபி நபியை பாதுகாத்த சஹாபாக்கள் எங்கே? இன்றைக்கு நபியினுடைய சுன்னத்தை பாதுகாக்கக்கூடிய கூட்டம் எங்கே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரே ஒரு கட்டளையை மீறியதற்காக வேண்டி எப்படிப்பட்ட இழப்பை அல்லாஹ் கொடுத்தார்? இன்றைக்கு எத்தனை கட்டளைகளை நாங்கள் மீறி கொண்டிருக்கிறோம்? எம்முடைய முகங்களை எல்லாம் யூதர்களுக்கு அடமான வைக்கிறோம், எம்முடைய கழுத்துகளை எல்லாம் நசாரக்களுக்கு அடமான வைக்கிறோம், எம்முடைய ஆடைகளை எல்லாம் குஃபார்களுக்கு அடமான வைத்துக் கொண்டு இந்த உம்மத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வதிலே எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்பதை உள்ளத்தால் பதிவு செய்யுங்கள். எங்கே இன்றைக்கு அந்த உம்மாரா நபியினுடைய உயிருக்காக வேண்டி தன்னுடைய மகனினுடைய கையிழந்தாலும் சரி நபியை பாதுகாக்க என்று எழுப்பிவிட்ட அந்த உம்மு அம்மாரா எங்கே? இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் தாடி வைத்தால் தன்னுடைய மகளை தாடியை எடுத்துவிடு என்று இன்றைக்கு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களே எத்தனையோ தாய்மார்களாக இருக்கிறோம். ஆதலால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இத்தனை மக்கள் ஒரு படிப்பினையை தரட்டும். நபியை முஹதியினுடைய மைதானத்தில் பாதுகாத்ததை போன்று நாங்களும் நபியினுடைய சுண்ணாவை பாதுகாப்போம். நபியினுடைய கட்டளை அந்த கூட்டம் ஒரே ஒரு முறை மீறினார்கள், அதற்கு ஏற்பட்ட இழப்பு என்று சொன்னால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கட்டளையை நானும் என் குடும்பமும் மீறுகிறோமே, அல்லாஹ் ஒருபொழுதும் எங்களை மன்னிக்க மாட்டார். இதற்காக வேண்டியா அந்த சஹாபாக்கள் நபியை பாதுகாத்தார்கள். இந்த நபிக்காக வேண்டிதான் எத்தனையோ குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டார்கள். இந்த நபிக்காக வேண்டிதான் எத்தனையோ பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள். இந்த நபிக்காக வேண்டிதான் எத்தனையோ இளைஞர்கள் சகிதாக்கப்பட்டார்கள். காரணம் என்ன? இந்த நபி வாழ வேண்டும். நபி இன்றைக்கு மரணித்தாலும் அவருடைய சுன்னா இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா இல்லையா? அந்த சுன்னத்தை நான் பின்பற்றும் காலம் எல்லாம் வழிமுறையை கொலை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யக்கூடிய நல்ல கூட்டமாக அல்லாஹ் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் அவருடைய தூதரை எப்படி அதனுடைய மைதானத்தில் ஆண்களும் பெண்களும் பாதுகாத்தார்களோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரையுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய கூட்டமாக நபியினுடைய கண்ணியத்தை எவன் பாடுபடுத்தினாலும் ஒருபொழுதும் நாங்கள் அவரை விடமாட்டோம் என்று இந்த சமூகத்திற்கு பதிவு செய்பவர்களாக நபியினுடைய ஒரே ஒரு சுன்னாவை கூட நாங்கள் இழக்க மாட்டோமே. ஆனால் அந்த நபியினுடைய வாழ்க்கை எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை சுன்னத்துகளை வெளிப்படுத்தி இந்த சமூகத்திற்கு நாம் புரிய வைப்போம். நபி மரணித்தாலும் எங்கள் உள்ளங்களில் நபி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சுன்னத்தை ஹயாத்தாக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மதீனாவினுடைய வாழ்க்கையில் மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன நடந்தது என்பதை நாம் நாளைய தினம் பார்க்கலாம். அப்பொழுது கோலி ஹதா அஸ்தஃபிருல்லாஹி லீ வலகும் வஸ்தஃபிரு அன்னி வ அன்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.